நான் சுவாமிகளை தரிசனம் பண்ண 15 வயசுலேருந்து மகாபெரிவா சித்தியார வரைக்கும் அந்த ஒரு 8 வருஷத்தில் சுவாமிகள் அடிக்கடி நீ போய் பெரியவாளை தரிசனம் பண்ணு, அவள் தான் காமாட்சி, உனக்கு மூக்கு பஞ்சதி கிடச்சிருக்கு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்வா. நான் காஞ்சிபுரத்தில் வந்து பெரியவாளை தள்ளி நின்று தரிசனம் பண்ணிட்டு வந்துடுவேன். அதில் எனக்கு அதிகமாக ஞாபகம் இருக்கிற காட்சி என்னென்னா, பெரியவா வந்து புஸ்தகங்கள் படிப்பா, ஒரு கூட நிறைய லென்ஸ் வச்சுருப்பா, கண்ணில் ஒரு கண்ணாடி, அந்த லென்ஸ்லேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு புஸ்தகத்து மேலே காமிச்சுண்டு புஸ்தகம் படிப்பா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளவு உலகமே சர்வஜ்ஞா அப்படின்னு கொண்டாடுற ஒரு மகான் புஸ்தகம் படிக்கிறார் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த புஸ்தகங்கள் எவ்வளோ ஆவல்னா, ஒரு வாட்டி நான் பார்த்துட்டு இருக்கும்போது வானதி திருநாவுக்கரசி செட்டியார் புஸ்தகங்கள், அவர் அப்பப்போ போட்ட புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு வருவார். பெரியவா அதுலேருந்து இப்படி அதை ஒரு கூடத்தட்டில் அடுக்கி பெரியவா முன்னாடி வைப்பார், அவர் அதுலேருந்து சில புஸ்தகங்களை எடுத்து வச்சுப்பார். அப்புறம் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் அந்த புஸ்தகங்களை ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து படித்து முடித்த புஸ்தகங்கள்லாம் இந்த பக்கம் வைப்பார். அப்படி புஸ்தகம் படிக்கிறது நிறைய பார்த்துருக்கேன். அதை தவிர வித்வத் சதஸ் கண்டக்ட் பண்ணுறது பார்த்துருக்கேன். பெரியவா பார்த்துட்டுருப்பா, ஏதாவது ஒரு ஒரு வார்த்தை தான் பேசுவா, இல்லை ஒரு சைகை காமிப்பா, அதையே இந்த பண்டிதர்கள் புரிஞ்சுண்டு அவள் பெரியவா என்ன சொல்ல விரும்புகிறான்னு அதை அவள் சொல்லுவாள். அதே மாதிரி தமிழ் பண்டிதர்களை தான் வச்சுட்டு ஒரு சதஸ் பண்ணுறது பார்த்துருக்கேன். அந்த மாதிரி மகாபெரிவா தர்சனம் அப்படின்னா எனக்கு பர்சனலாக ஞாபகம் இருக்கிறது வந்து அவருக்கு படிப்பில் ரொம்ப தீராத ஆவல் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போது பெரியவாளை பற்றி எல்லோரும் சொல்கிற அனுபவங்கள்லாம் கேட்கும்போதும் அது ரொம்ப கரெக்டுன்னு தெரியுது. கீவா ஜெகநாதன் அவருடைய புஸ்தகங்களோ, அவளுடைய மாட்டுப்பொண் சித்ராங்கிறவா பேசியிருக்கா, அதில் பார்த்தா பெரியவா வந்து ரொம்ப கீவா ஜெகநாதன் திருப்புகழ் ரிசர்ச்சில் என்கரேஜ் பண்ணியிருக்கார், மூமு இஸ்மாயில கம்பராமாயணத்தில் என்கரேஜ் பண்ணியிருக்கார். சிவன் சாரை வந்து அவரோட ஃபோட்டோகிராஃபி திறமையை வந்து வெளிப்படுத்தும்படியாக பெரியவா ஒரு குளத்தங்கரையில் நிற்கிறா, நாங்கள் எல்லோரும் வரும்படியாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னே சிவன் சார் மடமடன அந்த குளத்துக்குள்ளே இறங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கார். அதே மாதிரி சிதம்பரத்தோட எல்லா கோபுரங்களும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னே சிவன் சார் எடுத்திருக்கார். அதே மாதிரி சித்திரக்கலையில் பெரியவா அவரை என்கரேஜ் பண்ணியிருக்கா, இந்த கும்பகோணத்தில் லைப்ரரியை பார்த்துக்க சொல்லியிருக்கா. தேதியூர் சுப்பிரமணிய சாஸ்திரிகள் அவர்கிட்ட ஸ்ரீவித்யா சம்மந்தமான புஸ்தகங்கள்லாம் போடுறதுக்கு பெரியவா என்கரேஜ் பண்ணியிருக்கா. எஸ்ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்னு சம்ஸ்கிருத காலேஜில் இருந்தார், அவர்கிட்ட வேதம் சங்கர பாஷ்யம், நம்ம சுவாமிகள்கிட்ட ஸ்ரீமத் பாகவதம் கேட்டிருக்கார். சங்கீதம்னா மணி ஐயர், அது மாதிரி சித்திரம் வரைகிறதுன்னா ஷில்பி, கல்வெட்டுனா நாகசாமி, சிற்பம்னா கணபதி சபதி அப்படின்னு இந்த மாதிரி பண்டிதர்களை பெரியவா நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது காதில் விழுந்துகிட்டே இருக்குது. அது மாதிரி மகாபெரிவா வந்து சொல்கிறா, அம்மா குழந்தைக்கு வந்து பால் கொடுத்து ஆளாக்குற மாதிரி அம்பாள் குருவடிவாக வந்து ஞானப்பால் கொடுத்து ஒருத்தனோட அஜானத்தை போக்குறா, அதனால்தான் அம்பாவோட உபாசனைக்கு ஸ்ரீவித்யா உபாசனின்னு பேர் அப்படின்னு சொல்கிறா. அது பெரியவாளுக்கே பொருந்தும், அந்த ஞானத்தை அம்பாள் தான் கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கு பெரியவா ஒரு கதை சொல்கிறா கேனோபனிஷத்துலேருந்து. அது தேவர்களுக்கே கூட அம்பாள் தான் ஞானத்தை கொடுத்தா அப்படின்ற ஒரு கதை. ஒரு வாட்டி தேவாசுர யுத்தத்தை தேவர்கள் ஜெயிச்சுடுறா, அவள் வெற்றி விழா கொண்டாடுறா, ஒருத்தர் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு. அப்போது பரமாத்மா பார்த்தாராம், இதனடா இந்த தேவர்கள் இவாளுக்கு ஜெயிச்சோடனே அசுரகுணம் வந்துடும் போலக்கே அப்படின்னு, அப்படி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளுக்கு பக்கத்திலேயே ஒரு அடிமுடி காண முடியாத ஒரு ஒளி வடிவமாக ஒரு ஜோதி ஸ்வரூபமாக பகவான் காட்சி கொடுக்குற, இது என்னன்னு இவாளுக்கெல்லாம் வியப்பாக இருக்குது. அப்போது நமக்கு புரியாத யக்ஷினின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவள் அதை யக்ஷம் அப்படின்னு சொன்னா. அந்த யக்ஷத்துக்கிட்ட அக்னி அனுப்பிச்சா, அக்னி போய் நீ யாருன்னு கேட்குறதுக்குள்ளே அந்த யக்ஷம் அக்னி கிட்ட நீ யாருன்னு கேட்குறாரு. உடனே அக்னி சொல்கிறார், என் பேர் ஜாதவேதஸ், அக்னி பகவான் அப்படின்னோடே உன்னோட சக்தி என்னன்னு கேட்குறது யக்ஷம். நான் எதையும் பஸ்மீகரம் பண்ணிவிடுவேன் அப்படின்னோடனே ஒரு துரும்ப போட்டு இதை நீ எரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோடனே முழு பலத்தையும் உபயோகப்படுத்தி அந்த அக்னி அதை தன்னோட சக்தியெல்லாம் உபயோகப்படுத்தி எரிக்க பார்க்குறது, அந்த துரும்ப எரிக்க முடியல, வெக்கப்பட்டு அக்னி பகவான் திரும்பி வந்துடுறார். அப்புறம் வாயு அனுப்புகிறா, வாயு போய் கிட்ட போனது நீ யாருன்னு யக்ஷம் கேட்குறது, என் பேர் வாயு, மாத்தரிஷ்வன்னு பேர், நான் எதையும் புரட்டி போட்டுருவேன் அப்படின்னு உடனே திரும்பவும் துரும்ப போட்டு இதை தூக்கு பார்க்கலான்னொடனே சர்வஸ்வத்தையும் யூஸ் பண்ணி அவனுடைய பலத்தெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த துரும்ப தூக்க பார்க்குறான். வாயு பகவானால் அதை தூக்க முடியல, வெக்கப்பட்டு திரும்பி வந்துடுறான். இது என்னடா அது, நம்மெல்லாம் வெற்றி விழா கொண்டாடும்போது இந்த ஒரு யக்ஷம் என்னன்னே தெரியல, அதுவே நமக்கு ஒரு தோல்வி, நம்மளுடைய ரொம்ப சக்திமானான அக்னி வாயுலாம் தோற்று போயிட்டாளே அப்படின்னு அவள் வந்து அந்த வெற்றி விழா வந்து அவளுக்கு அபஜயமாயிடுறது, அவமானமாயிடுறது, கொஞ்சம் அறிவும் வருது, வினயம் வருது. இந்திரன் பணிவோடு அந்த யக்ஷத்தை நெருங்கி நமஸ்காரம் பண்ணுறான். அப்போ அந்த யக்ஷம் ஹைமவதி உமாதேவி ஹைமவதியாக காட்சி கொடுத்தாள் அப்படின்னு அந்த உபனிஷத்தில் வருது. பகுசோபமான ரொம்ப சோபையோடு, அந்த ஞானந்தான் சோபை அப்படின்னு ஆதிசங்கரர் இங்கே ஆச்சாரியாள் பாஷ்யம் எழுதியிருக்காளாம். அந்த ஞான வடிவமான அம்பாள் தங்கமயமாக ஒளி உருவமாக காட்சி கொடுத்து அப்போ இந்திரன் இப்போ இங்கே ஒரு ஜோதி தெரிஞ்சது, அது என்னன்னு கேட்குறான். அப்போ அம்பாள் சொல்கிறா, அதுதான் பரபிரம்மம், அதுதான் அகண்டமான சக்தி, அந்த அகண்டமான சக்தியோட துளி துளி தான் எல்லா நம்ம எல்லார்கிட்டேயுமே இருக்குது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மனுஷர்களுக்கும் எல்லார்கிட்ட இருக்கிற சக்தியும் அந்த பரபிரம்மத்தோட சக்தி தான் அப்படின்னு ஞானோபதேசம் பண்ணுறா அப்படிங்கிற கதையை சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா, நான் இந்த காளஹஸ்திக்கு போயிருந்தேன், அங்கே கிரி பிரதட்சணம் பண்ணேன், அங்கே மலை மேலே ஒரு சஹசிரலிங்கம் கோயில் இருந்தது, அந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டேன், பக்கத்துலேயே வந்து ஒரு யக்ஷலிங்கம் அப்படின்னு ஒன்று இருந்தது, பக்கத்தில் இந்திரலிங்கம் அப்படின்னு ஒரு லிங்கம் இருந்தது, இந்த காளஹஸ்தியில் அம்பாள் பேர் ஞான பிரசூனாம்பா, ஞான பூங்கோதை அப்படின்னு தமிழில் சொல்கிறா. அதனால் இந்த அடிமுடி காணாத ஜோதி சுரூபம்னோடனே உங்களுக்கு திருவண்ணாமலை அருணாச்சலம் ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் எனக்கு இந்த காளஹஸ்தியில் தான் இந்த கேனோபநிஷத்தில் சொன்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு தோன்றுது அப்படின்னு பெரியவா சொல்லி சாரதா நவராத்திரி கிருஷ்ணனோட துர்காதேவி ஆவிர்வவித்து அந்த துஷ்ட சம்ஹாரம் பண்ணதை சாரதா நவராத்திரியாக கொண்டாடுறோம். ராமர் கூட அம்பாள் ஞானமயமாக ஆவிர்வவித்தது வசந்த நவராத்திரியும் இந்த 9 நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறா. இந்த குரு வடிவாக அம்பாள் வந்து ஞானோபதேசம் பண்ணுறா, ஞானப்பாலை கொடுக்குறா அப்படின்னோடனே எனக்கு நம்ம காமாட்சி ஞாபகம் வருது, குருமூர்த்தே தம் நமாமி காமாட்சி அப்படின்னு பிரிவா காமாட்சியோட அவதாரம் தானே. மூக்க பஞ்சசத்தியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, நித்யம் நிச்சலதாம் உபேத்திய மருதாம் ரக்ஷா விதிம் புஷ்ணதி தேஜஸ் சஞ்சய பாட்டவேன கிரணான் உஷ்ணத்யுதேர் முஷ்ணதி காஞ்சி மத்தியகதா அபி தீப்தி ஜனனி விஸ்வாந்தரே ஜிரும்பதே காச்சித் சித்திரம் அஹோ ஸ்மிருதாபி தமசாம் நிர்வாபிகா தீபிகா அப்படின்னு. காஞ்சி தேசத்தில் ஒரு தீபம் இருக்குது, தீபங்கிறது காற்றுல அசையும், அதுதான் இது வந்து நித்தியம் நிச்சலதாம் உபேத்திய அசையாத சுடர் வந்து அசையாத தீபம் இது, அந்த காற்றுனால்தானே அசையும், இந்த தீபம் மருத்துக்களே காப்பாற்றுறது அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை சொல்கிறார். மருத்துக்கள்னா தேவர்கள் ஒரு வகை, அந்த மருத்துக்கள் தேவாதேவர்களெல்லாம் அம்பாள் தான் காப்பாத்துறா அப்படின்னு சொல்கிறார். தேஜஸ் சஞ்சய பாட்டவேன கிரணான் உஷ்ணத்யுதேர் முஷ்ணதி, எல்லா ஒளியும் தன்னிடத்தில் சேர்த்து வச்சுட்டுருக்கிறதுன்னு பார்த்தா உஷ்ணத்யுதி ஆன சூரியன், அந்த சூரியனுடைய கிரணத்தையே மழுங்கடிக்கக்கூடிய ஒளியோடு இந்த தீபம் விளங்குறது. காஞ்சி மத்தியகதா பி தீப்தி ஜனனி விஸ்வாந்தரே ஜிரும்பதே, காஞ்சி மத்தியத்தில் இருந்தாலும் இந்த விளக்கோட ஒளி விஸ்வாந்தரம் அக அண்டத்தோட எல்லா இடத்துலையும் இதோட ஒளி பரவி இருக்கு. காச்சித்து சித்திரம் அஹோ, இது இதுக்கெல்லாம் மேலே ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அஹோ ஸ்மிருதாபி தமசாம் நிர்வாபிகா தீபிகா, நினைச்சாலே விளக்கை ஏற்றி வச்சாதான் அந்த அறையில் இருக்கிற இருள் போகும், ஆனால் இந்த விளக்கை நினச்சாலே நம்ம மனசில் இருக்கிற அஜ்ஞான இருள் போகும் அப்படின்னு மூக்குக்கவி சொல்கிறார். இது வந்து நம்ம பிரிவாவில் தான் நினைக்கணும். இந்த ஸ்லோகத்துக்கு பிரிவா படிப்பில் ஆர்வம் காமிச்சாங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுந்தரராமன் மாமா, துரஸ்வாமியோட பிள்ளை சுந்தரராமன். அந்த மாமா அவர் எழுதியிருக்கிற கட்டுரை ரொம்ப அழகாக இருக்கும். தனியாக அவர் ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கார். அதில் சொல்கிறார், மகாபிரிவாளுக்கு எல்லாரும் நன்னா படிக்கணும், நீ என்ன படிக்கிறேன்னு கேட்டார். மேக்ஸில் ரிசர்ச் பண்ணுறேன்னு. ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஒருத்தந்தானா, அவனுக்கும் இடஞ்ச சிரமங்கள்லாம் இருந்தது. அதில் அவ்வளோ மூளைக்குள்ளேயே அவ்வளோ ரிசர்ச் பண்ணி அவர் பேரோடு விளங்கினார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவளுடைய வேலையில் அவளுடைய ரிசர்ச்சில் வொக்கேஷனில் முயற்சியோட நம்பிக்கையோட நிறைய கல்யாணம் குழந்தை அப்படின்னு போயிடக்கூடாது, அவ்வளோதானே வாழ்க்கை. நல்லா படிக்கணும், நல்லா படித்து நிறைய ரிசர்ச் பண்ணி ஜனங்களுக்கு உபயோகமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு பெரியவா அவர் பர்சனலாக சொல்லியிருக்கார். அவர் அதை எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருக்கார். அவருக்கு சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அவர் பேசினா எல்லோரும் நல்லா படிக்கணும். பெரியவாளுக்கு வந்து அவர் வந்து வேதாந்தி கிடையாது, அவர் செயல் வேதாந்தி. எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகமே க்ஷேமமாக இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பரோபகாரம் பண்ணுறதுக்கு நம்ம புத்தி சக்தி உபயோகப்படுத்தணும். பாரத தேசம் இன்டலெக்சுவல்ஸ் நிறைஞ்ச ஒரு தேசமாக இருந்தது, திரும்பி அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு பெரியவா பேசியிருக்கா அப்படிங்கிறத அவர் அடிக்கடி சொல்கிறார். அதை கேட்டபோது தான் எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் இதை பேசணும்னு. ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய் ஜெய் ராம ராமா.